இந்த பூதசுத்தி அப்படின்னு சொல்கிற இந்த பிராணாயாமம், இந்த யோகத்தை வந்து அனுசரிக்கிறவா எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, அது குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும் முதல்ல வரைக்கு எந்த விதமான உபாதைகளும் உடம்பில் இருக்கக்கூடாது. ஒரு ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் உள்ளவா, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரானிக்கான ப்ராப்ளம்ஸ் உள்ளவா இதை வந்து லகுவாக அனுசரிக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்க வந்து அதை பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து மூச்சு சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த ரெஸ்பிரேஷன் ரொம்ப கிளியராக இருக்கணும் அவளுக்கு. அதனால் அந்த மாதிரி உபாதைகள் உள்ளவா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரானிக்கான சில டிசீஸ் உள்ளவா இந்த மூச்சு பயிற்சியை அனுசரிக்க வேண்டாம். இது முதல் கண்டிஷன். இன்னொன்று, இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறவளுக்கு ஆசனம் லகுவாக அமையணும். ஆசனம்னா நம்ம உட்கார்றது, சில பேருக்கு காலை மடக்கிட்டு கீழே உட்கார முடியாது. அவள் வந்து கொஞ்சம் வசதியாக ஒரு சேரில் உட்காந்துட்டு காலை தொங்க போட்டுகிட்டே பண்ணலாம். காலை மடித்து தான் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கீழே உட்காருவா நிச்சயமாக அவள் வந்து லகுவாக உட்காந்துக்கணும். அவளுடைய ஆசனத்தை கீழே ஒரு கோரப்பாயோ இல்லை தர்ப்பப்பாயோ இல்லை ஒரு ஆசனத்தை போட்டுண்டு அது மேலே உட்காந்துக்கணும். சாதாரண ஆசனமாக உட்காரலாம், அர்த்த பத்மாசனமாகவும் உட்காரலாம், பத்மாசனமாகவும் உட்காரலாம், வஜ்ராசனமும் ரொம்ப பெட்டர். ஆனால் இதில் எந்த ஆசனம் போட வருதோ உங்களுக்கு அது மாதிரி உட்காந்துக்கலாம். எல்லாராலையும் வந்து பத்மாசனமாக வஜ்ராசனமாக போட முடியாது, கால் வலிக்கும். ஆனால் உட்காந்தாச்சுனாக்கா போடுவதுக்கு, நீங்கள் அந்த யோக பயிற்சி பண்ணுறதுக்கு, அந்த பிராணாயம் பண்ணுறதுக்கு உட்காந்தாச்சுனாக்கா அதுலேருந்து அடிக்கடி நம்ம அசைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையாக நமக்கு லகுவாக இல்லாமல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லகுப்படுத்திக்கணும், நம்ம வந்து வசதியாக பண்ணிக்கணும். உட்காந்தாச்சு நமக்கு அதில் மட்டும்தான் கவனம் இருக்கணும். அது ஒரு கண்டிஷன். இன்னொன்று, நம்மளுடைய எந்த நேரத்தில் பண்ணுறோமோ அந்த நேரத்தில் நம்மளுடைய கடமைகள், அந்த நேரத்துக்குள்ள கடமைகள், அந்த நேரத்துக்குள்ள அனுஷ்டானங்களை நம்ம முடிச்சிருக்கணும். காலமுறை வேலையாக இருந்தால் காலமுறை உள்ள அனுஷ்டானங்கள், அப்போ என்ன நமக்கு கடமை உண்டோ அதை முடிச்சிருக்கணும். அதை முடிக்காமல் வேறு எந்த கடமையும் முடிக்காமல் அந்த அனுஷ்டானங்கள்லாம் ஏற்கனவே பண்ணிட்டுருக்கிறத நம்ம அனுசரிக்காமல் இதில் உட்காரக்கூடாது. அது காலம்புற வேலையாக இருந்தாலும் சரி, மத்தியான காலமாக இருந்தாலும் சரி, அது சாயம் சந்தியா காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் நம்மளுடைய கர்மானுஷ்டானங்களை நம்ம முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் இதில் உட்காரணும். ஏன் அப்படின்னாக்க, நம்மளுடைய ரெகுலராக பண்ணக்கூடிய கர்மானுஷ்டங்களில் ஒன்று மிஸ் பண்ணிடுறோம், இன்னொன்று அதை பண்ணிட்டோன்னாக்க, மிஸ் பண்ணிட்டோனாக்க அதுலேயே மனசு இருக்கும், அதை பண்ணலையே பண்ணலையேன்னு, அப்புறம் இதில் கான்சன்ட்ரேஷன் வராது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிச்சிட்டு நம்ம இந்த யோக பயிற்சியை பண்ணலாம். இந்த யோக பயிற்சியில் முக்கியமான விஷயம் என்னென்னாக்க, பூதசுத்தின்னு பேர் இதுக்கு. பூதங்கள் அப்படின்னாக்க பஞ்சபூதங்கள் நம்மளுடைய சரீரத்தில் இருக்குது, அதுதான் நம்மளை இயக்கி வச்சுட்டுருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். என்ன நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூத தத்துவங்கள். அந்த பஞ்சபூத தத்துவங்களுக்கு பிராணன், அபானன், யானன், உதானன், சமானன் அப்படிங்கிற வாயுக்கள் காரணமாகுது. அதை அந்த வாயுக்களை வச்சுட்டு அந்த பஞ்சபூதங்களை எப்படி சுத்தி பண்ணலாம், எப்படி வந்து அதை வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். ஏன்னா எல்லாமே ஒரே பேலன்ஸில் இருந்தால்தான் அந்த ஜீவன் வந்து சுத்திப்படும். அந்த சுத்திப்பட்ட ஜீவன் தான் ஜீவசக்தியாக பரிமளித்து அது வந்து சிவன்கிட்ட போய் ஐக்கியமாகும், அந்த பாவனையை கொண்டு வர முடியும். அதற்காக இந்த பஞ்சபூத சுத்தி அப்படிங்கிறது இந்த மூச்சு பயிற்சியில் சொல்லியிருக்கு. அதற்கு ரெண்டு கலைகள் வந்து நமக்கு ரொம்ப பயன்படுறது. அதில் வந்து சந்திரக்கலை, சூரியக்கலை. அதாவது இடது நாசி, நமது இடது மூக்கு வழியாக உள்ளது சந்திரக்கலை, வலது மூக்கு வழியாக நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து சூரியக்கலை. இடகலா பிங்கலா அப்படின்னு சொல்லுவார். இந்த ரெண்டும் எப்படி வந்து பயணிக்கிறது அப்படின்னாக்க, நம்ம மூச்சு காற்றை வந்து இடது நாசி வழியாக இழுக்கும்போது அது வந்து மூலாதாரம் வரைக்கும் சென்று அங்கே உள்ள மூலாதாரத்தில் சக்தியை தூண்டி விடுறது. அதே மாதிரி தான் பிங்களாகவும். இந்த ரெண்டு சக்தியும் சேர்ந்து தான் அந்த மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தியை தூண்டி விடுறதா ஒரு சாஸ்திரம் இருக்குது. அது யோக சாஸ்திரத்தில் இருந்தது. அந்த குண்டலினி சக்தி எப்படி இருக்குனாக்கா, நம்மளோட மூலாதாரத்தில் உறங்கின்னு இருக்கு. அது மேலே நம்மளுடைய கர்மாக்கள்லாம் சாம்பலாக போர்வையாக போத்தியிருக்கான். அதனால் அது உள்ளுக்குள்ளே உள்ள நெருப்பு வெளியில் தெரியல. அது கனன்றன் இருக்குது, ஆனால் வந்து மேலே வந்து சாம்பல் போர்த்தியிருக்கு அந்த குண்டலினி மூலாதாரத்தில். இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதுனால அந்த இடகலை அண்ட் பிங்கலை ரெண்டு தத்துவங்களாலையும் வந்து அந்த பிராணன் வந்து சூடாகி விழிப்பு நிலையை அடையிறது அப்படிங்கிறது ஒரு தத்துவம். அந்த இடகலா தத்துவம் பிங்களா தத்துவமும் என்ன பண்ணும், அந்த குண்டலினி மேலே போர்த்திருக்கிற சாம்பல் போர்வையை நீக்கி அதை விழிக்க செய்யும். அது விழித்த பிறகு தான் ஒவ்வொரு நிலையாக கடந்து அது வந்து சகசாரம் வரைக்கும் சென்று சிவனோட ஐக்கியமாகும் அப்படிங்கிறது ஒரு யோக சூத்திரம். அதனால் இடது மூக்கு இடது நாசி வலது நாசி இது மூலிமா நம்ம இந்த யோக பயிற்சி செய்ய போகிறோம். முதல்ல வலது மூக்குனால் நம்ம நல்லா அந்த ஆக்சிஜனை பிராணனை இழுத்து 16 தடவை இழுக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். ஃபாஸ்ட்டாக இழுக்கணும். அதை இழுக்கும்போது 16 கவுண்ட்ஸ் பண்ணணும், 16 தடவை கவுண்ட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம இந்த குண்டலினில் உறைஞ்சிருக்கிற அந்த ஜீவசக்தி அந்த ஜடசக்தியை விட்டுட்டு ஜீவசக்தி எழும்பி சிவன்கிட்ட போய் ஐக்கியமாக இருக்கிற மாதிரி ஒரு பாவனை ஏற்படுத்திட்டு அதை 16 தடவை இழுக்கணும். இழுத்து இடது மூக்கு வழியாக அதை எவ்வளோ தடவை ஃபாஸ்ட்டாக இழுத்தமோ அது மாதிரி 2 மடங்கு ஸ்லோவாக விடணும். அதே மாதிரி இடது மூக்கு வழியாக நம்ம வந்து வாயு தத்துவத்தினால இந்த எஞ்சி இருக்கிற இந்த ஜடம் அதாவது ஜீவசக்தியை நம்ம கொண்டு போய் சகசிரத்தில் மேலே சிரசில் வச்சாச்சு. எஞ்சி இருக்கிறது இந்த ஜடசக்தி தான், அதாவது இந்த பூத உடல். அந்த பூத உடலை நம்ம இடது மூக்கின் வழியாக ஒரு 16 தடவை இழுக்கணும். மூச்சை இழுத்து அந்த பிராணனை இழுத்து அதை வந்து வாயு தத்துவத்தினால அதை உலர்த்துறதா நினச்சிக்கணும் எந்த அந்த பூத உடலை. மறுபடியும் வலது பக்கம் மூக்கில் அந்த பிராணசக்தியை மெல்லமாக விடணும். அதற்கப்புறம் மறுபடியும் அதே வந்து வலது மூக்கு வழியாக என்ன பண்ணணும், 16 தடவை நெருப்பு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தினால அந்த காற்றை இழுத்து அந்த ஜட உருவத்தை அந்த பூத உடலை அதை எரிக்கிறோம் அப்படிங்கிற பாவனையால் எரிக்கிறோம். மறுபடியும் இடது மூக்கால் அந்த பிராணனை மெல்லமாக ரிலீஸ் பண்ணணும். மறுபடியும் எந்த மூக்கில் நம்ம பிராணனை ரிலீஸ் பண்ணுறோம் அந்த மூக்கு அந்த நாசி வழியாக நம்ம இழுக்கணும். இடது மூக்கு வழியாக நாசி வழியாக நம்ம அந்த பிராணனை மறுபடியும் இழுக்கணும். இழுக்கும்போது நீர் அப்படிங்கிற அமிர்த பாவனையில் அந்த எரிக்கப்பட்ட அந்த பூத உடல் நினைக்கப்படுறதா நம்ம பாவிக்கணும். மறுபடியும் வலது மூக்கால் அந்த நாசி வழியாக பிராணனை நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு வலது மூக்கு வழியாக மறுபடியும் அதை பிராணனை இழுத்து அந்த எரித்து சாம்பலாக்கப்பட்ட அந்த பூத உடல் அந்த அமிர்த பீஜத்தினால் நினைக்கப்படுறது இல்லையா, அதை கொண்டு போய் நம்மளுடைய பூமி தத்துவத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு நம்ம பாவனையாக பண்ணிக்கணும். மறுபடியும் அதே இடது மூக்கு வழியாக பிராணனை இழுத்து ஆகாச தத்துவத்துக்கு போய் அந்த ஏற்கனவே ஜீவசக்தியை கொண்டு போய் சிவனோட ஐக்கியம் பண்ணி வச்சுருக்கோம், அதை கொண்டு வந்து நம்மளோட பூமி தத்துவத்தில் வந்து அந்த ஜீவனோட இந்த பூத உடலோட இந்த ஜீவனை கொண்டு வந்து சேர்க்கிறதா நம்ம நினச்சிக்கணும். இப்போது இந்த ஜீவசக்தி முதல்ல பிரிஞ்சு போடுறது, அப்புறம் இந்த பூத உடல் வாயுனால் உலர்த்தப்பட்டு நெருப்பால் எரிக்கப்பட்டு அமிர்தத்தால் நீரால் வந்து நினைக்கப்பட்டு அப்புறம் அது ஒரு உருவமாக பூமி தத்துவத்தில் வந்து பிரதிஷ்டை செய்யப்படுறது அந்த பூமி தத்துவத்தில். அதுக்கப்புறம் அந்த பிரித்து எடுத்து கொண்டு போய் நம்ம சிரசில் வச்ச அந்த ஜீவசக்தியை அந்த சுத்தி பண்ணின அந்த பூத உடலில் கொண்டு வந்து மறுபடியும் சேர்க்கிறோம். இதை தான் 2 ஸ்லோகமாக ஆதிசங்கர் சொல்லிட்டு இருக்கார். குண்டலினி எழும்பி சிவன்கிட்ட போயிட்டு அங்கே ஐக்கிய பாவனையில் அவருடைய கலந்து இருந்து அப்புறமா அமிர்தபிரவாகி இந்த சாதனுக்கு இந்த 72,000 நாடிகளிலையும் அமிர்த பிரவாகத்தை ஏற்படுத்திட்டு மறுபடியும் குண்டலினியை வந்து யோக நித்திரையில் அமர்ந்ததுன்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் முதல்ல நம்போ வலது மூக்கு நாசினால் இழுத்து ஜீவனை கொண்டு போய் ஜீவசக்தியை கொண்டு சிவனோட சேர்த்து வச்சிடறோம். அப்புறம் எஞ்சி இருக்கிற இந்த பூத உடலை நம்ம இந்த 4-5 விதமான வாயு, நெருப்பு, நீர், நிலம், ஆகாயம் இந்த தத்துவங்களால் அதை சுத்தி பண்ணி மறுபடியும் ஜீவசக்தியை கொண்டு வந்து இந்த ஜடசக்தியோடு சேர்த்து வச்சிடறோம் அப்படிங்கிறது தான் இந்த மூச்சு பயிற்சியினுடைய தத்துவம். இப்படி தான் இந்த பூதசக்தியை நம்ம பண்ணணும். இதை பண்ணும்பொழுது ஒவ்வொரு தடவையும் மூச்சு இழுக்கும் போது 16 தடவை ஷோடச கலைகளால் இழுக்கிற மாதிரி இன்றைக்கி நினச்சிக்கணும். 16 முறை அந்த மூச்சை இழுக்கிற மாதிரி நினச்சிக்கணும். விடும்போது 32 தடவை வெளியில் விடுற மாதிரி நினச்சிக்கணும். ஃபாஸ்ட்டாக இழுக்கணும், அதை ஸ்லோவாக வந்து ரிலீஸ் பண்ணணும். இன்ஹேல் அப்படிங்கிறது 16 டைம்ஸாக பைஃபர்கேட் பண்ணிக்கணும். விடும்போது 32 இதில் விடணும், அதை 32 முறையாக பிரித்து விடணும். அது மாதிரி பாவனையாக நினச்சிக்கணும். இதற்கு அந்தந்த தத்துவங்களை சொல்லியிருக்கு. முதல்ல வலது மூக்கால் இழுக்கும்போது பாவனையால் அந்த சக்தியை, ஜீவசக்தியை இந்த பூத உடல்லேருந்து பிரித்து, குண்டலிலேருந்து பிரித்து எடுத்துக்கொண்டு போய் சிவன்ட்டு ஐக்கியம் பண்ணி எஞ்சி இருக்கிறது பூத உடலில் இந்த மாதிரி வாயு, நெருப்பு, நீர், நிலம் அப்படிங்கிற தத்துவங்களால் சுத்தி பண்ணி ஆகாய தத்துவத்தினால அந்த ஜீவசக்தியை மறுபடியும் கொடுத்து ஜடசக்தியில் பூத உடலில் சேர்க்கறது தான் இந்த பிராணாயாமத்தினுடைய விதி. இதை விதிவித்தா அனுபவிச்சோம் அப்படின்னாக்கா நம்ம அனுசரித்தாக்க நமக்கு வந்து யோக சித்தி ஏற்படும். இது ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணினாலும் நடக்காது. சொன்ன மாதிரி நமக்கு வந்து எல்லா காரியங்களும் கைகூடி வரணும் அப்படிங்கிற எண்ணங்களோடு இந்த சித்தி ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு பாவனையில் நம்ம அதை பண்ணணும். அது அதற்கு நல்ல நியமங்கள்லாம் முன்னாடி சொல்லியிருக்கோம். அது மாதிரி ஆசனங்கள் அமையணும், உடம்பு வந்து அதுக்கு முதல்ல பர்மிட் பண்ணணும், எந்த விதமான உபாதைகளும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய கர்மானுஷ்டானங்களையும் விட்டுட்டு இதை வந்து நம்ம இதை அனுசரிக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்குது. இந்த நியமங்களை கடைபிடிச்சிட்டு இந்த பூத சித்தியை பண்ணினோன்னாக்க நமக்கு இந்த யோக சித்தி ஏற்படும் அப்படிங்கிறது திண்ணம். ராதாகிருஷ்ணன்.